வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஒரு ஒரு நெருங்கிய உறவோடு ஒரு ஐக்கியத்தோடு வாழ்ற ஒரு நிலை மாதிரி இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரோடு ஒரு சரியான உறவில் நெருங்கிய உறவோடு வாழ்றது அது ரொம்ப விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஆண்டவருடைய கரம் இருக்கிறத ஒரு ஒரு தீர்க்க தரிசனமான வழி நடத்தல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதன்றது உணர்ந்து வாழ்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடவுள் நம்மளை நடத்துகிற உலகத்திலேயே அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. தாவீது வந்து அந்த 4வது சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர் அநேகர். எங்களுக்கு நல்லதை காட்டுறவங்க யார், நல்லது இது கிடைக்குமா அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு பல காரியங்களை எல்லாரும் தேடி ஓடுறான். எங்களுக்கு நல்லதை செய்கிறவர் காட்டுறவர் யார் அப்படின்னு. ஆனா நானும் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே, எனக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல எதை தேடி போனாலும் நல்லது கிடைக்க போறது இல்ல, நல்லது உண்மையான சந்தோஷம். இந்த உலகம் தேடுது பல காரியங்கள், உண்மையான சந்தோஷம் உண்மை அனுபவிச்சு வாழ்றதுல தான் இருக்கு. ஏன்னா அதற்காகத்தான் வைவர்வியுமே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேன், சீஃப் எண்ட் ஆஃப் மேன், நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம், தேவனை அனுபவித்து வாழ்வதற்கு இல்லைங்களா. நம்ம தேடுற காரியம் உம்முடைய சமூகத்திலேயே பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்கு. ஆண்டவருடைய உறவுல தான் அவர் அனுபவிச்சு வாழ்றதுல தான் மிகுந்த நம்ம சந்தோஷமே இருக்கு, நிம்மதியே இருக்கு, இளைப்பாறுதல இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு அதே சங்கீதத்தில், அந்த மாதிரி உங்களுடைய முகத்தின் பிரகாசம் உம்மோடு நெருங்கி இருக்கிற நீர் என்னோடு நெருங்கி இருக்கிற உறவுல அவர்களுக்கு தானியமும் திராட்சமும் பெருகிறதை சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தீர். அவங்களுக்கு உலகத்திலே அந்த காலத்துல இருந்த பெரிய சந்தோஷம் என்னன்னா, அறுப்பு காலத்துல ரொம்ப அறுப்பு தானியமும் திராட்ச ரசமும் வந்ததுதான் ரொம்ப பெரிய பண்டிகை. உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் உம்முடைய உறவு எனக்கு கொடுத்துருக்கு. அது நமக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிற உச்சகட்ட சந்தோஷம் என்னன்னு யோசிக்குவீங்க, அதை விட அதிகமான சந்தோஷம் ஆண்டவர் அனுபவிக்கிறதுல இருக்கு. அநேகர் எங்களுக்கு யார் நல்லதை காட்டுவாங்க, யார் நல்லது காட்டுவாங்கன்னு உலகம் ஓடுது, பல திசையில் ஓடுது. ஆனா ஒரு விசுவாசிக்கு தான் தெரியும், உம்முடைய முகத்தின் பிரகாசத்துல தான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. அதுல தான் இந்த உலகத்துல இருக்கிற உச்சகட்ட சந்தோஷத்தை விட உம்முடைய ஐக்கியத்துல தான் இருக்கு. அது உலகத்தை கடந்து அந்த அதிசயம். கடந்த வாரம் தாவீது 16 மாதங்கள் அந்த சந்தோஷத்துல இல்லாம வாழ்ந்து பின்வாங்கி போயிட்டாரு நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. விசுவாசிக்கு நடக்க முடியும், நம்ம பின்வாங்கி போயிட முடியும். ஆண்டவரோடு உறவில் இயேசு கிறிஸ்துவுடைய ஐக்கியத்தில் வாழ்வதற்காக சிப்ப உறுதியாக அழைக்கப்பட்ட விசுவாசிகளே சில நேரங்களில் அந்த விசுவாசத்தில் பின்வாங்கி போயிட முடியும். ஆனால் போகும்போது அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பயங்கரம் ஏற்பட்டுருச்சுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஒரு பயங்கரம் ஏற்பட்டுருச்சு பல விதத்தில். 16 மாதம் ஆண்டவர்கிட்ட பின்னு பின்னு பேக் ஸ்லைட் ஆகி போனது மாத்திரம் இல்லை, அதை தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளை பின்னாடி போய்கிட்டே இருந்துச்சுன்னா பயங்கரமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் அனுமதிப்பார். ரொம்ப பயங்கரமான காரியங்கள். அதான் சில நேரங்களில் ஏன் இவ்வளோ பயங்கரம் நடக்குது அப்படின்னும் போது சில நேரங்களில் நம்ம பின்வாங்கி போகிறது அதான் காரணம். பேக் ஸ்லைட் ஆகி போகிறதுனால தான் பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது அனுமதித்த பிறகு தான் தாவீதுக்கு மனமாற்றம் வர்றதை நம்ம பார்க்குறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவர் ஆண்டவர்கிட்ட அப்பா வீட்டுக்கிட்ட திருப்பி எப்படி வருது. தாவீது பண்ணி தொட்டிக்கே போயிட்டார், இந்த கெட்ட குமாரன் மாதிரி தூரம் 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 போய் போயிட்டார். எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் தன் எதை கட்டினாரோ எல்லாம் ஊரே ஜிக்லாக சாம்பலாகி போய் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மனைவி பிள்ளைகள் எல்லாம் போயிடுச்சு. தன்னோடு இருந்த அந்த 400 பேரும் அவர் கொல்லணும்னு கல் எடுத்து நிற்கிறாங்க. என்ன ஒரு சுச்சுவேஷன் பாருங்களேன், என்ன ஒரு சூழ்நிலை. ஒரு மனுஷனுடைய முடிவுக்கு வந்துட்டாரு, இன்னமே வழிய இல்லாத நேரத்தில் தான் அதிசயமா ஒரு வசனம் என்ன வருது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான். எங்கேயுமே வழி இல்லாத போது கர்த்தருக்குள் எனக்கு எல்லாம் போயிடுச்சு. இன்னுமே எனதுன்னு சொல்லக்கூடிய இது இல்லை, வீடு இல்லை, நகரம் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் எல்லாம் போன பிறகு எனதுன்னு சொல்லக்கூடிய என் கர்த்தர் இருக்கிறார். அவர்கிட்ட தன்னை பலப்படுத்திக்கிட்டார். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் பின்வாங்கி போற இதயத்துல இருந்தோம்னா பின்வாறு அப்பா வீட்டுக்கு வர்றது அஞ்சு காரியங்களும் படிச்சுக்கிட்டோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு திருப்பி கேட்டோம்னா எத்தனை பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடுங்க. அதெல்லாம் வந்து நம்ம எப்போவோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. நான் என்ன விட்டீங்கன்னா நான் அடிக்கடி யோசிப்பேன், என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் பார்த்தேன்னா நம்ம அனுதினமும் மனம் திரும்பணும் இல்லையா இல்லைங்களா? மாட்டுக்கு சொல்லியிருக்கிறார், நம்ம அனுதினமும் நமக்கு இருக்கிற இருதயம் வந்து ப்ரோன் டு வாண்டர், அதாவது ஆண்டவர்கிட்டேருந்து எப்படா தூரம் போகலான்ற மாதிரி பார்க்குற இருதயம், ஒவ்வொரு நாளும் எப்பயாவது தூரம் போகலாமான்னு பார்க்குற இருதயம், அது திருப்பி திருப்பி ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றது எப்படி? அந்த அஞ்சு காரியங்களை பார்த்தோம். அஞ்சு காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது என்ன? முதலாவது நம்மை பற்றிய உண்மையை நாம் சந்திக்கணும். யாரையும் பிளேம் பண்றதை விட்டுட்டு இந்த சூழ்நிலைக்கு காரணம் நான் தான், என்னோட ஆண்டவருக்கு பின்வாங்கி போய் வாழ்ற வாழ்க்கை நாள் வந்த வாழ்க்கை நாள் வந்த விளைவு தான் இது அப்படின்னு பார்த்தாரு தாவீது. ரெண்டாவது நம்மளை விட்டு எடுபடாத பங்கு, இந்த உலகத்துல என்னை விட்டு எது எடுபட்டாலும் என்னை விட்டு என்னுடைய மிகப்பெரிய சொத்து இயேசு போதுமே, என் ஆண்டவர் தான், என் கர்த்தர் தான். மூணாவதாக மனம் திரும்பினார், இந்த சூழ்நிலைக்கு காரணம் நான் தான், இது தகும் ஆண்டவர், எனக்கு இப்படித்தான் வந்திருக்கணும் ஆண்டவர், அந்த வலது பார்க்கும் கல்ல சொன்ன மாதிரி. அதான் முதல் முதல்ல திரும்புறதுக்கே வழி, நம்ம பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் திரும்பவே முடியாது. முதல்ல திருந்தணும்னா நம்ம சூழ்நிலை காரணம் நம்ம, நம்மளை பத்திய உண்மையை உணர்ந்து ஆண்டவர் நம்மளை விட்டு எடுபடாத ஒரே நமக்கு பொக்கிஷம்ன்றத உணர்ந்து அவர் பக்கம் திரும்பணும், ரிப்பன்ட், அவர் பக்கம் திரும்பணும். திரும்பி அப்புறம் கர்த்தருக்குள் பலப்படணும். கர்த்தருக்குள் எப்படி பலப்படுறது? மூணு காரியம் பாருங்க, இந்த இதை டெய்லி நம்ம யோசிக்க வேணா, யோசிச்சு பாருங்க. மனம் திரும்பணும்னா எப்படி? இந்த மூணு காரியங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னா இந்த மூணு காரியத்தை பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். மூணு காரியத்தை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, இந்த அஞ்சு காரியத்தை சாரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்மளை பத்தி இந்த கஷ்டத்துக்கு பல விதங்களில் காரணம் நான் ஆண்டவர், உம்மோடு என்கிட்ட சரியான உறவு இல்லாததுனால தான் இப்படி ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் ஆண்டவரே, என்னை விட்டு எடுபடாத பங்கு பெரிய பொக்கிஷம் நீ தான், உம்மிடத்தில் நான் அதிகமாக திரும்பணும், உம்மிடத்தில் திரும்பணும். அவருக்குள்ள நம்ம பலப்படணும் சோர்ந்து இருக்கிற நேரத்தில். எப்படி பலப்படுறது? கடந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்களை என்னை காப்பாத்துன்னு தேவன் நினைச்சு பார்த்து இப்பவும் என்னை காப்பாற்ற முடியும், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்ற முடியும். ரெண்டாவது நிகழ் காரியத்தில் நம் என்னோடு இருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்றதை சிந்திச்சு பார்க்கணும், அவர் குணங்கள். அடுத்ததாக வரப்போற காரியத்தில் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைச்சு பார்க்கணும். இது மூணு காரியத்துல தான் நம்மளை பலப்படுத்திக்க முடியும் இல்லைங்களா? என்னோடு எனக்கு வாக்கு தத்தம் பண்ணவர் சர்வ வல்லமை உள்ளவர், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதெல்லாம் மேற்கொண்டு அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய தேவன், அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து தாவீது தன்னை பலப்படுத்திக்கிட்டார். இம்பார்ட்டன் லெசன்ஸ். நம்ம திருப்பி ரிவ்யூவுக்கு போனோம்னா இன்னைக்கு முன்னாடி போக முடியாது. ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி தாவீது அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு பாட்டு, ஐ திங்க் இது பர்த்மேஸ் பாட்டு நினைக்கிறேன், யார் எங்க பாடினதுன்னு கேட்டேன். அப்பா வீட்டுக்கு வந்தா சந்தோஷம் கொண்டாட்டம் தான் அப்படின்னு. உண்மையாவே சந்தோஷம், உண்மையாவே சந்தோஷம் தான். என்ன ஒரு கொண்டாட்டம்! இந்த கெட்டகுமார் வந்தவங்க இப்ப தாவீது வாழ்க்கையில கொண்டாட்டம் தான் பாருங்கள. மனம் திரும்பி வந்தா கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தான் இந்த மீதி அதிகாரம் நமக்கு ஏன்ல இருந்து சொல்லு. அப்பா வீட்டுக்கு வந்தோம்னா கிடைக்கிற மகா பெரிய ஆசீர்வாதங்கள் பாருங்களேன். இன்னைக்கு படிக்கிற பகுதி எப்படி திரும்பணும்னு கூட சொல்றது மாத்திரம் இல்லாம இந்த மீதி இருக்கிற பகுதி நம்ம எல்லாரையும் ஊக்கப்படுத்துது. நீ எங்க தூரத்துல எங்க இருக்கிற, திரும்பி வா, இந்த ஆசீர்வாதங்களை பார். மனம் திரும்பி வரும்போது உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பார். என்ன, தேவனோடு சரியான உறவில் நீ வரும்போது, தேவனுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவில் நீ புதுப்பிச்சு வரும்போது, முதல் ஆசீர்வாதம் உன் ஜபங்கள் கேட்கப்படும். எத்தனை நாள் கேட்காம இருந்த ஆண்டவர், எத்தனை நாள் ஒரு பதிலும் கொடுக்காம இருந்த ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்பார். ரெண்டாவது, உனக்கு இருக்கிற துக்கத்தை எந்த துக்கம் நினைச்சியோ அதையே சந்தோஷமாக மாற்றுவார். மூன்றாவதாக, எல்லா பராமரிப்பின் சூழ்நிலைகளையும் மாறி உன்னுடைய வெற்றிக்கு நடத்தும். நாலாவது மனம் திரும்புதல். நம்ம பின்வாங்கி போன சூழ்நிலையில் எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் மீண்டுமா சம்பாரிச்சு நம்ம கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, என்ன குளோரியஸ் மனம் திரும்புதல். ஐயோ அதை இழந்தனே, இதை போயிடுச்சு, அதை போயிடுச்சு, அவ்வளவு லாஸ் அதாச்சு. நம்ம என்ன நல்லா இழந்தோமோ பின்வாங்கி போன சூழ்நிலை, அதெல்லாத்தையும் நமக்கு திருப்பி மனம் திரும்புதல் கொண்டு வர முடியும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அடுத்ததாக மனம் திரும்புதல் நமக்கு ஒரு இரக்கமான, தாராளமான, ஒரு மன்னிக்கிற இதயத்தை நம்ம கொடுக்கும். இது பார்ப்போமே ஒன்னா பாருங்க. மனம் திரும்புதல் நம்ம ஜப, மனம் திரும்பணும் ஆண்டவர்கிட்ட ஒப்புருவாய் வரும்போது நம்ம ஜபங்கள் கேட்கப்படும். 7-8 வரைக்கும் பார்க்கிறோம் என்ன நடக்குது. ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஏன் நம்ம பாவம் நம்ம கிட்ட இருந்தா ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பாரா? பைபிள் வெரி கிளியரா சொல்லுது, என் இருதயத்தில் அக்கிரமத்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். நான் பின்வாங்குற நிலைமையில் ஆண்டவர்கிட்ட சரியான உறவுல இல்லாமல் இருந்தேன்னா என் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். முதலாவது மனம் திரும்புதல் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உடனடியா ஜபத்துக்கு பதில் கிடைக்குது. தாவீது என்ன பண்றாரு? அவர் மனம் திரும்பினதற்கு அறிகுறியாக இப்ப போய் விரட்டிக்கிட்டு போகணும், பிள்ளைங்க போச்சு, ஊரை கொளிச்சிட்டு போயிருக்கிறாங்க. சும்மா இருக்குமா நம்ம ஊரை கொளிச்சிட்டு போனா? யாராவது பிள்ளைங்களெல்லாம் பிடிச்சிட்டு போனா போனா போதுன்னு விடுவோமா? தனக்கு உள்ள ஆத்திரம் எல்லாமே ஓடி போய் அவங்கள பிடிக்கணும்னு சொல்லுது. எங்க தூரம் போயிட போறாங்க, அவசரமா எல்லாமே தன்னை ஏவுற நேரத்தில் அமைதலா இருந்து ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி கேட்போம். போகட்டா ஜபம் பண்றார் பாருங்களேன். அதான் நம்ம பாக்குறோம். 7-8 ஜபம் பண்ணும் போது அந்த ஆசாரியனை கூப்பிட்டு ஏபோத்தை கொண்டு வர சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே பின்தொடர்ந்து போகட்டா, அவங்கள நான் பிடிக்க முடியுமா? எவ்வளவு தூரம் போனாங்கன்னு தெரியல, பிடிக்க முடியுமா ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது உடனடியா பதில் ஆண்டவர் உடனடியா கொடுக்கிறார். அதான் அதிசயம், எவ்வளவு ப்ரெஷியஸ். அதை யோசிச்சு பாருங்க, உடனடியா நாம் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் என்ற மாதிரி உடனடியா பதில் கொடுத்தது மாத்திரம் இல்ல, தாவீது என்ன கேட்கிறாரோ அது சொன்னது மாத்திரம் இல்ல, அதுக்கு அதிகமாகவே பதில் கொடுக்கிறார். நான் போய் போகட்டான்னு கேட்டார், நீ போ, அதோடு நிக்கல, நீ போய் என்னென்னலாம் இழந்தையோ அதெல்லாத்தையும் மீட்டு கொண்டு வருவேன். தாவீது அது கேட்கல, அதையும் சொல்ற, என்ன ஒரு அஷூரன்ஸ், என்ன ஒரு ப்ராமிஸ், நீ போ, நீ என்னென்னலாம் இழந்தையோ அதெல்லாம் பின்ன மீட்டு கொண்டு வருவேன். ஜபத்துக்கு பதில், ஜபத்துக்கு மனம் திரும்புதல் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் பாருங்களேன். மனம் திரும்புதல் ஆண்டவர்கிட்ட திரும்பி ஆண்டவருடைய உறவுல வாழ்றத விட உலகத்துல வேற அதிசயமான ஆனந்தம் வேற கிடையவே கிடையாது. பாவத்துல இருந்து எல்லாத்துலயும் ஆண்டவர் பக்கம் திரும்பும் போது முதல்ல நமக்கு கிடைக்கிறது ஜபம் கேட்கப்படுது. எத்தனை வருஷங்கள் கேட்கப்படாத ஜபம் கேட்கப்படுது. போ போ, என்னன்னா பின்வாங்கி போற நிலை எப்போ பாரு ஒரு 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 சுதந்திர ஒரு எண்ணத்தை நம்ம கொடுக்கும். பேக்ஸ்லைடிங் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் கோ டுகெதர்னு வாங்க. அதாவது நம்ம பின்வாங்கி போன நிலை எப்படின்னா எல்லாத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம். ஆண்டவர் சித்தமா அதுவா இதுவா ஒன்றும் யோசிக்கிறது இல்லை, நம்ம விருப்பத்தின்படி எல்லாம் இண்டிபெண்டா செயல்படுறது. எனக்கு பிடிச்சா செய்வேன், எனக்கு விருப்பம் இருந்தா செய்வேன்றது தான் பின்வாங்கி போன நிலை. எப்போ ஆண்டவர்கிட்ட உறவுல பின் முன் உப்புருவாய் வந்தோமோ எல்லாமே ஆண்டவர் மேல சார்ந்து செய்வோம். இது ரெண்டு தான் வித்தியாசம். நம்ம இருதய நிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம். பின்வாங்க நல்ல ஒரு இண்டிபெண்டன்ஸ். எப்பப்பா தன் இஷ்டத்துக்கு ஓடினார் 16 மாதங்கள், தன் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தார் எல்லாமே. அகிஷ் கிட்ட போய் சொல்றது என்ன, போய் ஊரெல்லாம் கொள்ள அடிக்கிறது என்ன, என்னன்னோ பண்ணார், எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆனா இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்புற ஆன உடனே எல்லாமே ஆண்டவர் மேல் சார்ந்து செய்யறது. அதான் ஆண்டவரோடு வாழ்றவர் பாருங்களேன். அதான் பார்க்கறோம். முதலாவது மனம் திரும்புதல் நாள் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், ஜபம் கேட்கப்படுது. ரெண்டாவது, நம்மளை எது ரொம்ப குத்தி நமக்கு வருத்தம் கொடுக்குதோ அந்த வேதனையே நமக்கு சந்தோஷமாக மாறுது பாருங்களேன். 9-10 இந்த சூழ்நிலை எது தாவீதை ரொம்ப காயப்படுத்துச்சு? யாராவது சொல்றாங்களா பார்ப்போம். உங்களுக்கு இன்னுமே கேள்வி கேட்டு கேட்டு தான் பிரசங்கம் எடுக்கணும். குட், தன்னோடு கூட இருந்தவங்க ஆண்டவர் வந்து அடிச்சாரு, ஊரே கொளுத்தி விட்டார், அனுமதிச்சாரு, பிள்ளைங்களாம் பிடிச்சிட்டு போய். அப்போ தாவீது மனசு அவ்வளவு நெகில்ல, 600 பேர் திருப்பி ஏதாவது பண்ணலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ விடாம அந்த தன்னோடு இருந்த 600 பேரும் இவனை கொண்டு தீர்க்கணும்னு கல்லேறியும் போது தான் மனசு மனுஷன் ஆடி போயிட்டார். ஒரு கோல்ல அடி வாழ்ந்து திருந்தலன்னா பயங்கரமான கோல் அடி விழுந்துச்சு தாவீதுக்கு, பயங்கரமான அடி. மனுஷன் என்னமே அவ்வளவுதான், விழுந்துட்டார் பிளாட்டா இல்லைங்களா, ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனை. ஆனா ஆறாவது வசனம் என்ன சொல்லுது தாவீது, அதான் ஆறாவது வசனம் சொல்லுது, தன்னோடு இருந்த மக்கள் வந்து தன்னை கல்லெறியணும்னு சொல்றதுதான் ரொம்ப இக்கட்டு தாவீதுக்கு ஏற்படுத்துச்சுன்னு பாக்கிறோம், ரொம்ப இக்கட்டு ஏற்படுத்துச்சுன்னு பாக்கிறோம். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா, அந்த 600 பேரு இப்ப தாவீதோடு போருக்கு போறாங்க. பாருங்களேன் என்ன அதிசயம், யாரு தாவீதை இன்னுமே பின்பற்ற கூடாதுன்னு கூட முடிவு பண்ணல, இவன் மனுஷனையே கொன்னுறணும் அப்படின்னு நினைச்சாங்களோ திருப்பியும் அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவங்க போறாங்க. அவர் பின்னாடி எப்படி நடந்துருச்சு இது, எப்படி இது மாறி போச்சு, அதாவது திருப்பி போறதுக்கு இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன், திடீர்னு பாருங்களேன் திடீர்னு அவங்க கூட போறாங்களே, எப்படி போறாங்க? 9வது வசனத்தில் படிங்க, 9ல் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்ருவும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். நாம் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் நாம் இருந்தோம்னா நம்மளை எதிர்க்கிறவர்களும் நம்மளோட சேர்ந்துக்குவாங்க. இதுதான் நீதிமொழிகள் சொல்லுது. பாருங்களேன் நம்மளை கொல்லணும் நின்று அவங்களையும் தாவீது தன் மனம் திரும்புதல்னால ஆண்டவரோடு பிரியமா இருக்கும் போது கர்த்தர் அவனுடைய வெறுப்பெல்லாம் எடுத்தார், வெறுப்பெல்லாம் எடுத்தார், அந்த துக்கத்தை அவருக்கு மாத்தி கொடுத்தார். தாவீதனுடைய முடிவு வந்துருச்சு, முடிவு வந்துருச்சு. இந்த இல்லான நேரத்தில், வியாகுல நேரத்தில் தன்னோடு இருந்த 600 பேரும் தனக்கு சப்போர்ட் பண்ணி வராங்க. தான் கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி இந்த கர்த்தருக்குள் பலப்பட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே ஆண்டவர் அவங்க மனசெல்லாம் மாத்தி இருக்கிறார். இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். இதான் இந்த மனம் திரும்புதல் அடுத்ததாக நம்ம கொடுக்கறது, நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். பாருங்களேன் தாவீதுக்கு அந்த வியாகுலம் சந்தோஷமாக எல்லாமே போனாலும் கர்த்தருக்குள் தான் பலப்பட்டு சந்தோஷத்தை அவர் அனுபவிச்சதுனால சூழ்நிலைகள், பராமரிப்பு, கதவுகள் எல்லாம் திறக்கிறது அவர் பார்க்கிறார். இந்த 600 பேர் தன்னோடு வராங்க, தன்னோடு வராங்க. இது ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்கலாம், நடந்துடலாம இருக்கலாம். ஏன்னா அநேக நேரத்தில் பாருங்க, அநேக நேரத்தில் வந்து நம்ம மக்களோடு எப்படி பழகுறோம், எப்படி நடந்துக்கிறோம்ன்றது ஆண்டவரோடு சரியான உறவு நமக்கு இருக்கும்போது மக்களுடைய மனசை ஒரு ஒரு வெல்லும்படிக்கு ஒரு சாந்தத்தோடு பேசவும் நடந்துக்கவும், நமக்கு விரோதமா பேசுறவங்களையும் மாற்றக்கூடிய விதங்களில் நம்ம பேச்செல்லாம் மாறிட முடியும். தெரியுமா உங்களுக்கு அது? தாவீது வந்து இப்போ கொல்லணும் நிக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட கர்த்தருக்குள் பலப்பட்டு வந்து தேவனோடு ஜெபம் பண்ணிட்டு வந்து பேசுறாரு, அவங்க கிட்ட பேசியிருக்கலாம் அந்த பேச்சு, அவங்க அந்த சாந்தமான அமைதலான பேச்சு எப்படி வந்திருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம். கர்த்தருக்குள் பலப்பட்டு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார், இனிமே நீ வென்று வருவ போப்பான்னு வந்துட்டு எங்கயா நான் வாங்கயா 600 பேர் யார் யா என்ன கல்லறிஞ்சு கொள்றவங்க, நில்லுங்கயா தலைவனை புடிங்கயா, தலையெல்லாம் வெட்டுங்கயா, அவங்க என்னையா கல்லறிஞ்சு கொள்ள போறீங்க, அப்படியெல்லாம் இல்லை, அப்படிதான் நமக்கு பேசலான்னு வந்து கூப்பிடுங்க அவனை, அப்படி அப்படி இப்படி வெட்டுங்கயான்னு அவர் பேசின விதம் அவங்க எல்லாரையும் உருக்கிருச்சு, உருக்கி உற்சாகப்படுத்தி அவங்களை தொடர்ந்து கூட்டு போற சூழ்நிலை மாறி போச்சு. பாருங்களேன் மாறி போச்சு. தாவீது வந்து இப்ப போறாங்க எல்லாருமே, பாருங்க அவர் சந்தோஷம். இதை யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்குள்ள நம்ம ஆண்டவர்கிட்ட சரியான உறவை நம்ம பண்ணிக்கிட்டோம்னா எவ்வளவு வெளிப்பிரகாரமான காரியங்கள் மாறிப்போம் அதை நம்ம நம்புறோமா? நான் நம்புறேங்க. என் வாழ்க்கையில பிரச்சனைகள், சூழ்நிலைகள், வேலை சூழ்நிலை, எந்த குடும்ப எந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு மெயின் காரணத்தை நான் எங்க தெரியுமா தேடுவேன், எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுல தான் தேடுவேன். ப்ராப்ளம் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்னு ஒரு போதகர் சொல்லியிருக்கிறார், அந்த ஸ்பிரிச்சுவல்ல தான் பிரச்சனை. அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா பல காரியங்கள், வெளிப்பிரகாரமான காரியங்கள் சீர்படலாம். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். பாருங்க நம்ம அதுதான் தாவீது இங்க செய்யறது. அவர் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் சரியான பிறகு பாருங்க எல்லாரும் போறாங்க. இப்ப எவ்வளவு டயர்டா இருந்தாங்க நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு டயர்டா இருந்தாங்க, 3-4 பிரயாணம் பண்ணி வந்தாங்க, இங்க வந்து ஊரை பார்த்து மனசெல்லாம் உடஞ்சி போய் உடம்புல சக்தி இல்லாத வரைக்கும் அழுதாங்க, ரொம்ப டயர்டா இருந்தமே அழுறதுக்கே முடியல. அந்த அளவுக்கு களைப்படைந்த தாவீதும் இப்ப போறாருன்னா எப்படி ஆச்சு, எப்படி ஆச்சு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இன்னொரு வசனம் ஐசாயில சொல்லப்படுது, புதுபல நடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இதெல்லாம் கவிதையா, நல்ல கவிதையா பேசிக்கிட்டு அப்படின்னு கதையா ஒரு போர்டுக்கா போட்டுக்கிறதுக்கு, உண்மைங்க இதெல்லாம், இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் உண்மைகள். இந்த அளவுக்கு சோர்ந்து போய் களைப்பே இல்லாத போது போருக்கு போறேன்னு நிக்கிறதுக்கு என்ன தெரியுமா, ஆண்டவரோடு ஒரு ரிலேஷன்ஷிப், விசுவாச உறவு இருக்கும்போது அந்த விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய பலனால் உள்ளான மனிதன் பலப்பட்டு எந்த களைப்புலையும் புதுபலன் அடைந்து சாதிக்க முடியும், செயல்பட முடியும். அதான் தாவீதுக்கு நடக்கு, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. இதெல்லாம் அந்த தாவீது வாழ்க்கையில பாக்குறோம். அதனால தான் இந்த பாட்டுங்கெல்லாம் இப்படி எழுதுறாரு மனுஷன், அதனால தான் அதெல்லாம் அனுபவிச்சு அவர் எழுதுறாரு. நம்ம அனுபவிக்கிறோமா நம்ம கேட்டு பார்க்கணும். புதுபலன் அடைந்து அவர் போறத நம்ம பார்க்கணும். ஓகே, ரெண்டாவது ஆசீர்வாதம், மனம் திரும்புறதுனால நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துகிற துக்கம் சந்தோஷமாக மாறும். அது மாத்தி காட்டுற மூன்றாவதாக நான் என்ன சொன்னேன், நோட் பண்றவங்க பண்ணலாம். நம்மளுடைய வெற்றிக்கு பராமரிப்பு எல்லா விதமான கதவுகளை நடத்தி திறக்கிறத பார்ப்போம், வழி நடத்துறத பார்ப்போம். இவர் பாருங்களேன் போறாரு, எங்க அவங்க போனாங்க, எந்த பக்கம் போனாங்க, அங்கன்னா ரோட் மேப்பா இருந்துச்சு இல்ல ஜிபிஎஸ்ஸா இருந்துச்சு, எங்க போய் அவங்க கண்டுபிடிக்கிறது, எங்க போய் கண்டுபிடிக்கிறது, களைப்பா போறாங்க. ஆனா தேவனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய உறவின் சேனல், இந்த சேனல்னுவோம் இல்லைங்களா, ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு சேனல் எந்த பாவத்தினாலையும் தடைப்படாம எதையும் ஒரு ஒரு ஃப்ரீயா இருக்கும்போது நமக்கு நடக்கிற எல்லா காரியமும் நம்மளுடைய நல்லதுக்காக வெற்றிக்காகத்தான் நடக்கிறத பார்க்கலாம். பாருங்களேன், அதை நம்ம பார்க்க முடியும், உணர முடியும், இது நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு நம்மளால உணர முடியும். இவர் வாழ்க்கையில நடக்கிறத பாருங்களேன், இப்ப போறாரு தன்னோட 600 பேரும் போகும்போது, ஆனா நம்ம அந்த பாதையில போகும்போது சில இடர்கள் தடைகள் வரும், அந்த தடைகள் வந்தா கோச்சுப்போ இன்னுமே எங்க போறது, ஆண்டவர் சொன்னாரு வெற்றி கொள்ளுவேன்னு, ஆனா இன்னும் தடை என்ன இவருக்கு வந்துச்சு. 9வது வசனத்துல என்ன ஆச்சுன்னா, இருக்கிறதே 600 பேர், அந்த 600 பேர்ல 200 பேர் பேசார் பள்ளத்தாக்குல வந்து அங்கே எல்லாரும் உட்காந்துட்டாங்க. ஐயா இதுக்கு வரோன்னு தான் முடிவு பண்ணோம், உங்க கூட வரோன்னு தான் முடிவு பண்ணோம், முடியல, இதுக்கு மேல எங்களால முடியல அப்படின்னு சொல்லி டயர்டாயிட்டாங்க. டயர்டாயி தடைகள், ஒரு தடை, ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு தாவீது கிளம்பும் போது எப்பவும் விசுவாசத்துக்கு பரீட்சை வரும், ஒரு உண்மையான விசுவாசமான பரீட்சை வரும், அது ஒரு டெஸ்ட் மாதிரி. தாவீது இதை கடந்தும் போவாரா, 30% போயாச்சு, இன்னுமே இருக்கிறது 400 பேர், அவங்கள வச்சுக்கிட்டும் போவாரா அப்படின்னா தாவீது தொடர்ந்து போறார். ஆண்டவர் மேல் சார்ந்து ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பி வாக்கு தத்தம் பண்ணவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், 600 பேராவது 6 பேராவது அவர் வெற்றியை தருவார்னு விசுவாசத்தோடு தொடர்ந்து போற. போகும்போது பாருங்களேன் அவருக்கு எப்படி வெற்றி வருதுன்னு, அந்த நிலைமை ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, அதனால அவங்களை கஷ்டப்படுத்தாம அவங்கள விட்டுட்டு ஒரு பார்க்கும்போது ஒரு ஒரு தோல்வியா அவருக்கு தெரியுது. ஆனா பராமரிப்பில் இந்த 200 பேர் தங்கி இருந்ததும் எவ்வளவு பெரிய வெற்றியா, இந்த நூற்றாண்டு மாத்திரம் இல்லாமே இதுமே வரப்போற எல்லா தாவீதுடைய ஆட்சியிலையும் ஒரு பெரிய லா கொண்டு வர்றதுக்கே மாறி போச்சு, தோல்வி மாதிரி தெரிஞ்சா பாருங்களேன், அத அப்புறம் நம்ம பார்க்க போறோம். இந்த தோல்வி ஆன இந்த ஒரு ஒரு தடை, தடைன்னு சொல்லலாம், நான் 200 பேர் வர முடியல, போயிடும், 400 பேர் தான் இருக்கிறாங்க, போறாரு, போகும்போது என்ன நடக்குது பாருங்களேன், 7 காரியங்கள் பராமரிப்புல ஆண்டவர் நகர்த்துற காயங்களை பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டு போவோம். இந்த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் இஸ் அமேசிங், அதிசயம், அதிசயம். நம்ம இதெல்லாம் வேதத்துல பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்க கத்துக்குவோம், அதிசயம் ப்ராவிடன்ஸ். பாருங்களேன் என்ன அதிசயம், ஒரு நம்ம காலில் பார்த்த மாதிரி முதலாவது அதிசயம் என்ன, இப்ப தாவீது போய் அந்த ஆளுங்களை பிடிக்கும், எப்படி பிடிக்க போறாரு யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எந்த காயம் நகர்த்துறாரு தெரியுமா, ஒரு எகிப்திய அடிமை பையன், எகிப்திய அடிமை பையன், எகிப்திய அடிமை பையன், இந்த எகிப்தியர் அடிமை பையன் தான் நகர்த்துறாரு. என்ன ப்ராவிடன்ஸ் என்ன பண்ணுச்சு, முதலாவது அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, இந்த எகிப்திய அடிமை பையன் அந்த அமலேக்கியர்லாம் வந்து எல்லாரையும் கொள்ள அடிச்சுட்டு போனாங்க இல்லையா, அந்த அமலேக்கியரோடு இருந்த ஒரு அடிமை பையன். ஆனா அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அவனுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சீக்கான போது, நம்ம நினைக்கிறோம் சீக்க ஆண்டவர் கொண்டு வர்றதில்ல, சீக்க ஆண்டவர் அனுமதிக்கிறதுல, நீங்க அவனுக்கு சீக்க எப்படி வந்துச்சு? The providence of God. நீங்க பாக்குறீங்களா, God has brought the sickness. இது அலோட் பண்ணி இருக்கிறார். ஏன்னா அவன் சீக்க ஆகலன்னா இது நடந்திருக்காது. ரெண்டாவது பாருங்க, அவன் சீக்க ஆனது மாத்திரம் இல்லை, அவருடைய எஜமான் வந்து ஒரு கொடுமையான ஒரு மனுஷன், கொடுமையான மனுஷன். இவ்வளோ நாள் தன்னோடு வேலை செஞ்ச மனுஷர்ல சில பேர் இருப்பாங்க, அவங்களை எவ்வளோ வேலை செய்ய வைக்கணுமோ யூஸ் பண்ணி பிழிஞ்சிட்டு தூக்கி போட்டுருணும். அந்த மாதிரி இப்படி ஒரு ஆள், இப்படி ஒரு ஆள், கொடுமையான மனுஷன். என்ன பண்றாரு, அவன் சாகுற நிலைமை இருக்கும்போது இன்னுமே அவருக்கு இங்க ஜிக்லாக்ல எவ்வளோ பேரை பிடிச்சிட்டு போனாரு, இன்னுமே எவ்வளோ பேரை பிடிச்சிட்டு போனாரு, இன்னுமே இந்த அடிமை எதுக்கு அப்படின்னு அவன் அங்கேயே விட்டு போயிட்டார். சாகுற நிலைமையில விட்டு போயிட்டார். அந்த அமெரிக்கர் விட்டு போயிட்டான் பாருங்களேன், தூக்கி போட்ட மாதிரி. நம்ம காலில் படித்தோம் இல்லைங்களா, ஆண்டவர் எப்பவும் உலகம் எதை தூக்கி போடுதோ அதை தான் பயன்படுத்துறவர். அந்த சின்ன கடுகு விதை, கடுகு விதை மாதிரி, இவன் ஒரு கடுகு விதை மாதிரி அங்கே இருக்கிறான் பாருங்க. ஆனா இவனை வச்சுதான் ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றியை கொடுப்பார். இவனை வந்து தூக்கி போட்டு அவன் பாவம் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இவரு போகும்போது அவனை தூக்கிட்டாவது போகலாம், இல்லை ஏதாவது குதிரை இருந்திருக்கும், கழுதை இருந்திருக்கும், அந்த நல்ல சமாரியை தூக்கிட்டு போனோமா தூக்கிட்டு போயிருக்கலாம், இல்லை இவனை எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல ஊர்ல ஏதாவது விட்டு போயிருக்கலாம். ஒன்னும் செய்யல, தூக்கி வனாந்திரத்துல தூக்கி போட்டு போயிருக்கிறார். அங்க போய் நல்ல பார்ட்டி, இவனுக்கு மூணு நாளா சாப்பாடு இல்லை, அப்படி செத்துக்கிட்டு இருக்கிறான், உயிரை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதிசயமாக இவன் என்ன மாதிரி அடிமை, எகிப்தியர் அடிமை, எகிப்தியர் அடிமை. இவன் வந்து அதுவும் பராமரிப்பின் செயல், பராமரிப்பின் செயல். ஏன், இவன் அமிலேக்கியர் அடிமை இல்லை. ஒருவேளை அமிலேக்கியர் இருந்தா விட்டு போயிருக்க மாட்டான், ஒரு எகிப்து அடிமை தானே விட்டு போயிருக்கிறாங்க. அதுல நாலாவதாக என்ன பார்க்கிறோம், பதினோராவது வசனத்தில் தாவீதுடைய மனிதர்கள் என்ன காரணம்னு தெரியாம அந்த ஊரை கொளுத்தினவங்களை இவனோ ஒருத்தன் தெரிஞ்சும் அவனை உயிரோடு விடுறான், அவனுக்கு தயவு காட்டுறான் பாருங்களேன். கோபத்துல வெறுப்புல விரட்டிட்டு போற நேரத்துல அவனை உடைச்சி அழிச்சிருக்கலாம், ஆனா அவனை உயிரோடு விடுறாங்க. உயிரோடு விடுறது மாத்திரம் இல்ல, அடுத்ததாக இவன் அமலிக்கியர் இது எகிப்தியர் அடிமையா இருப்பதுனால தான் உயிரோடு விட்டாங்க. ஒருவேளை அமலிக்கியர் அடிமையா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, ஆண்டவர் உபாகமத்தில் சொல்லி இருக்கார், எந்த அமலக்கியரை பார்த்தாலும் நீ கொண்டு போடணும்னு ஒரு ரூல் இருக்கு. அமலக்கியர் ஊரை விடக்கூடாது, அமலக்கியரை விடக்கூடாது, அதான் ரூல். ஒரு அமலக்கியராக இருந்திருந்தான்னா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது, உடனே கொண்டு போட்டிருக்கணும். இவன் எகிப்தியர் அடிமையா இருந்ததுனால அவங்க கொல்ல முடியல, கொல்லலை பாருங்களேன். அதுவும் பராமரிப்பின் அதிசயம். ஏன் அமலக்கியரை மாட்டிருக்கலாம் இல்லையா, ஆனா எகிப்தியர் அதுல அதிசயம். அடுத்ததாக அவர் தாவீது கிட்ட கொண்டு வராங்க, தாவீது கிட்ட கொண்டு வராங்க. தாவீது வந்து என்ன பண்றாரு பாருங்களேன், பன்னெண்டாவது வசனத்துல அவனுக்கு ஆகாரத்தையும் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து, பன்னெண்டு என்ன போட்டிருக்கு,
ஒரு துண்டையும் வற்றலான இரண்டு காற்ற பல குறைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது.
சாப்பாடு கொடுத்தீங்க, தண்ணி கொடுத்தீங்க, வேற என்ன கொடுத்தீங்க, அத்திப்பழம், இந்த கேக் ஆஃப் பிரஸ்ட், அத்திப்பழம் கேக், கேக் அத்திப்பழத்துல பண்ண கேக்கு, ஒரு திராட்சை கொலைகள், ரெண்டு கேக்ஸ் கிரேப்ஸ் இதுல பண்ணு, இதெல்லாம் தேவையான. நீ ஊரே பிடிச்சிட்டு மனைவிங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, இங்க எவனும் சாக கடந்த அவனை பிடிச்சுக்கிட்டு அவனுக்கு என்னவோ விருந்து உபசரித்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம யோசிக்கலாம். இதெல்லாம் தேவையா, தான் இவங்க இது தேவையா, சாகிறவன அவன் போய் எவ்வளவு பேர் செத்து போறாங்க, இவனை விட்டு போலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு உட்காந்து. தான் இது பாருங்களா, அவருடைய மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு அவசரமா இருக்கும் போது இது ஏன் இவங்க செஞ்சாங்க, இதை ஏன் இவங்க செஞ்சாங்க, ரொம்ப அதிசயம். அதனால அவன் செத்தே போனான், பாதி செத்துதான் நினைச்சோம், ஆனா இதெல்லாம் சாப்பிட்டு அவனுக்கு உயிர் வந்துச்சு, உயிர் வந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், உயிர் பிழைத்தான், உயிர் பிழைத்து தாவீது இவருக்கு தயவா இருந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். அடுத்ததாக என்ன பாக்குறோம், அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது, செத்தே போனான்ற மாதிரி பாருங்களேன். ஒருவேளை அவன் செத்து போயிருந்தான்னா தாவீது இன்னைக்கு வென்று இருக்க முடியாது. பாருங்க காய்ங்க எப்படி நகர்த்தப்படுறதுன்னு. அப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்த உடனே அவன் இந்த நன்றி கடன்ல, என் உயிரை காப்பாத்துனீங்களே, எனக்கு சாப்பாடு கொடுத்து நீங்களா எவ்வளவு பேசு, என்ன போய் சாகுற ஒரு நிலைமையில என்ன காப்பாத்துனீங்களேன்னு சொல்லி என்ன பண்றான் தெரியுமா, தாவீதுக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுறான், சொல்லியே இருக்க மாட்டான். சொல்லே இருக்க மாட்டான். ஆனஸ்டா ஓபனா தாவீது கேட்ட கேள்விகளுக்கு அவன் பதில் கொடுக்கிறான். என்ன கேட்கிறாரு பாருங்க, 13வது வசனத்துல, நீ யார், எங்க இருந்து வந்த தெரியல அவருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கல. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது இது கிடைக்குமான்னு தெரியல. இவர் போயிட்டு இருக்கிறாரு, போகும்போது சாத கிடைக்க ஒருத்தனை, ஒரு நல்ல சமாரியன் மாதிரி. அதான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட சரியான உறவுல இருக்கும் போது இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்ய வரும். ஆனா அந்த செயலை பயன்படுத்தியே நமக்கு வெற்றி அவர் கொடுப்பார். ஒருவேளை தாவீது சரியான உறவுல இல்லாம இருந்திருந்தா இந்த பையன் கிடைச்சிருந்திருக்க மாட்டான். இந்த மாதிரி காரியங்கள தாவீது ஈடுபட்டிருக்க மாட்டான். ஆனா அதுல தான் அவருக்கு வெற்றி வருது. பாருங்களேன், பாருங்க, இந்த காய்கள் நகர்த்துறது, இந்த இதுல இருந்து யாருன்னு கேட்கிறாரு. நான் வந்து அமெரிக்கரோடு இருந்த ஒரு அடிமை, எகிப்தியர் அடிமை. மாஸ்டர் என்ன, நான் உடம்பு சரியில்லாத போது என்னை விட்டுட்டாரு. 3 நாளுக்கு முன்னாடி என்னை விட்டுட்டாரு. நாங்க வந்து நேகே கெரைட்ஸு யூதா ஜிக்லாக கொளுத்தினோம். நாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் கொளுத்தினோம். தாவீது கேட்கிறாரு, அந்த கொளுத்தி கொள்ளடிச்சு போன பார்ட்டி கிட்ட எங்களை கூட்டு போறியாப்பா, அந்த எங்க இருக்கிறாங்க, எங்க போயிருப்பாங்கன்னு உனக்கு தெரியும் இல்லையா, அங்க கூட்டு போறியாப்பா அப்படின்னு அவன் என்ன சொல்றான், உயிரையே காப்பாத்துனீங்க சரி, ஆனா ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, என் உயிர் எடுத்துடாதீங்க, என் மாஸ்டர் கிட்ட என்னை விட்டுறாதீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணி அவன் கேட்கறான். சரின்னு கூட்டு போறாங்க. 7 ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிருந்தாலும் தாவீது அன்னைக்கு வென்று இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, தாவீது அன்னைக்கு இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிருந்தாலும் இதெல்லாம் ரிசல்ட், அந்த ரிசல்ட் தாவீது அன்னைக்கு அடைய வேண்டிய வெற்றி. இந்த 7 காரியங்களும் அவசியமா இருந்துச்சு. அவன் ஒரு எகிப்தியன் அடிமையா இருந்திருக்கணுமா இருந்துச்சு, அவங்காண்டி அமெரிக்கையா இருந்திருந்தா இது நடந்திருக்க முடியாது. 2வது, அவன் மாஸ்டர் ரொம்ப கொடுமை உள்ள மாஸ்டரா இருந்திருக்கணும். சாக கெடுக்கிறவனையும் விட்டு போற ஒரு மாஸ்டரா இருந்திருக்கணும், இல்லைன்னா அவன் விட்டு போயிருக்க மாட்டான். தாவீதுடைய மனுஷருங்க அவனுக்கு தெரிஞ்சு அவன் கொல்லாம விட்டாங்க. கொண்டு இருந்தா அது கதை முடிஞ்சு போயிருக்கும். தாவீது அதை கூப்பிட்டு ஒருவேளை அந்த கேக் கொடுக்காம இருந்திருந்தா ஒருவேளை அவனுக்கு உயிர் வந்திருக்காம இருக்கலாம் இல்லைங்களா. திராட்சை இதெல்லாம் சாப்பிட்டவுன்னா அவனுக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சி, ஏன் அதெல்லாம் போட்டிருக்கு அந்த கேக்கு, அது அந்த சாப்பாடு விஷயங்களையும் பராமரிப்பு இருக்கிறது அவனால் பார்க்க முடியுதா. அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் அவனுக்கு உயிர் வந்துச்சு. அதெல்லாம் ஏன் போட்டிருக்கு டீட்டெயில்ஸு, இந்த சாப்பாட்லேயும் ஆண்டவர் இருக்கிறார், அதுலேயும் ஆண்டவர் செயல்படுறார், அவனுக்கு அதான் உயிர் வந்துச்சுன்னு பார்க்குறான். ஸ்பெஷல் ஃபுட் அவன் சாப்பிட்டதுனால தான் சரி இருக்கிறான். ஏதோ ஒன்று அப்பத்தை கொடுத்து முடி, 2 நாள் குழச்சி போட்டவனு இல்லை, ஸ்பெஷல் விருந்து வச்சிருக்கிறார். அப்பதான் அவன் ஆனஸ்டா, இதுல ஏதாவது ஒன்னு தவறு நடக்காம போயிருந்தா தாவீதுக்கு அன்னைக்கு வெற்றி இல்லை. இதான் பராமரிப்பு. அதிசயமா கதவுகளை திறக்கிறத பாக்குறோம். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் அவர் குட். நம்ம பாக்குற அடுத்த ஆசீர்வாதம், 3வது ஆசீர்வாதம் என்ன, நாம் காண்டி மனம் திரும்பி ஆண்டவரோடு சரியான உறவில் இயங்கும் போது நம்ம நடந்து போற பராமரிப்பின் பாதைகள்ல பல தடைகள் நமக்கு வரலாம், ஆனா நடக்கிற எல்லா காரியங்களும் நம்மளை வெற்றிக்கு கொண்டு போய் சேர்க்கும், வெற்றி கொண்டு போய் சேர்க்கும். என்ன அதிசயமா இந்த 7 காரியங்கள் செயல்பட்டது, கொண்டு போய் சேர்த்துச்சு பாருங்க தாவீது. அடுத்ததாக மனம் திரும்புதல், 4வது ஆசீர்வாதங்கள். நாம் பாவத்துல பின்வாங்கி போன நிலையில், ஆண்டவர்கிட்ட சரியான உறவுல இல்லாத வாழ்ந்த காலத்தின் நிலையில் எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் நமக்கு திருப்பி மனம் திரும்புதல் கொண்டு வந்து கொடுக்க முடியும். என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட், இதை யோசிச்சு பாருங்க. நான் அப்படி ஆயிட்டேன்னு, எனக்கு உடம்பு கெட்டு போச்சு, பாவம் என்ன அப்படி பண்ணிருச்சே, இதை இழந்தனேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, நீங்க காண்டி மனம் திரும்பி அப்பா வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்களாம் எதை இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி வரும். அதுக்கு அதிகமாவே அவர் கொடுப்பார். ஏன், இந்த கெட்டகுமாரன் கதையில நான் பார்க்கல, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறான். இனிமே வேலைக்காரனா இருக்கிறது கூட தகுதி இல்லை. என்ன பண்றாரு, திருப்பி குமாரனுடைய ஸ்தானத்தை கொடுக்கல, பார்த்திய வீட்டுல வைக்கல. இது ஒரு பிரின்சிபலுங்க, வேதத்துல பல இடங்கள்ல பார்க்கலாம். ஆண்டவர் திருப்பி திருப்பி கூப்பிடுற, நீ அதை ஆயிடுச்சே, இதை இழந்தியேன்னு பேஜார் படாத, என்கிட்ட தாண்டி நீ வந்துட்டீனா. உபாகமத்துலாம் சொல்ற, ஓ உனக்கு என் பக்கம் வரக்கூடிய ஒரு இதயம் இருந்தா எவ்வளவு சிறப்பா நான் உன்னை நடத்துவேன், எவ்வளவு சிறப்பா உன்னை ஆசீர்வதிப்பேன், என்கிட்ட இருந்து தூரம் தூரம் போறிய, இதயத்தை என்கிட்ட மாத்தி வந்தா உன்னை நடத்துவேனேன்னு ஆண்டவர் கூப்பிடுற. ஏன், ஜோயல் புக் ஒரு முக்கியமான புக், எல்லாத்தையும் இழந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க, அடிமை தனத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நாடகம் போடாத, மனம் திரும்பு, உன் உடம்பு துணியை கிழிக்காத, உன் இருதயத்தை கிழிச்சுக்கிட்டு என்கிட்ட வா, மனம் திரும்பி வா உன் பாவத்துக்காக. நான் என்ன பண்றேன்ற தெரியுமா, யோயேல் 2வது அதிகாரம், ஒரு 2-3 வசனங்களை படிப்போம். அதுல இந்த 2வது அதிகாரம் 12 படிங்களா, 12:13.
ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீரிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாப படுகிறவருமாய் இருக்கிறார்.
திரும்புங்க, திரும்புங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் ஃபுல்லா லிஸ்ட் பண்ற. நீ மனம் திரும்பி வந்தா நான் உனக்கு என்ன செய்வேன், என்ன செய்வேன் பாருங்களேன். 19வது வசனத்துல என்ன சொல்றாரு?
கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும்
பாருங்க, உங்க சத்ருக்கள்லாம் துரத்தி கிட்ட வராத மாதிரி பண்ணுவேன், உன்னை மிகுந்த செழிப்புள்ளவனாக நான் மாத்துவேன் அப்படின்றாரு. பாருங்க 23வது, ஐ வில் சென்ட் யூ அப்பாண்ட், பயங்கரமான மழை வந்து செழிக்க பண்ணுவேன், தானியங்கள் நிரம்பி உனக்கு வழியும், திராட்சை ரசம் நிரம்பி உனக்கு வழி, இதெல்லாம் மனம் திரும்பி வந்தா. அடுத்ததாக 25வது வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்.
நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக்கிய வெட்டிக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விலைகளை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்.
திரும்ப அளிப்பேன். நான் என்ன அனுமதிச்சு நீ பாவ நிலையில இருந்து பின்வாங்கி போன நிலை உங்ககிட்ட இருந்தெல்லாம் வெட்டுக்கிளிகள்லாம் வந்து அழிச்சு போட்ட அந்த வருஷங்களை திருப்பி கொடுப்பேன், அந்த ஆசீர்வாதங்களை நான் திருப்பி கொடுப்பேன்ற. எதெல்லாம் பாவ நிலையில் இழந்தியோ அதெல்லாம் திருப்பி கொடுத்த மனச மனம் திரும்பி நீ என்கிட்ட வா. வெறும் நாடகம் போடாது, வெறும் துணியை கிழிச்சுக்குவாங்க அவங்க மனம் திரும்ப தான், துணியை கிழிச்சுக்கிட்டு சாம்பல் உட்காந்துருவாங்க மனம் திரும்ப ஆண்டவரே இல்ல, இன்னமே பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன் ஆண்டவரே, இன்னமே நான் ஊ பக்கம் வர ஆண்டவரேன்னு பாவத்துக்காக துக்கப்பட்டு வெறுத்து மனசே கிளியிற மாதிரி, மனசே கிழிச்சுக்கிற மாதிரி, இன்னமே நீதான் ஆண்டவரேன்னு நீ வரும்போது ஆஹா என்ன ஆசீர்வாதங்கள், என்ன ஆசீர்வாதங்கள், நீ இழந்த எல்லாத்தையும் கொடுக்கற. தாவீதுக்கு அது நடக்குதா இல்லையா பாருங்க, எல்லாம் இழந்து போனார் பாவ நிலையில் இருக்கும் போது, ஆனா கடவுள் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிற. பாப்போமே அந்த 30வது அதிகாரத்துல திருப்பி தாவீது அங்கிருந்து போகும்போது அங்க எல்லாம் சுத்தி பரவலா இருக்கிறாங்க அமலேக்கியர், அவங்க வந்து தூரம் வந்துட்டதுனால ஒரு நல்ல பார்ட்டி, கொள்ளையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு ரொம்ப ஐஸ்வர்யத்தான் கொள்ளை, ரொம்ப அடிமைகளை பிடிச்சிட்டு எல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரே குடி வெறியில அவங்க இருக்கிறாங்க, யாருமே வராங்க, எல்லாம் குடிய நிலையில அவங்க இருக்கும் போது ஒரு மிலிட்ரி ஒரு ஆயத்தமா தற்காத்து கொண்டு ஒன்னும் இல்லை, எல்லாம் குடிச்சிருக்கும் போது தாவீது என்ன பண்றாரு, தன்னோடு 400 பேர் இருந்தாலும் எல்லாரையும் பிடிச்சு வெட்டி போடுறாரு. அந்த அந்த அடிமை பையன் காமிச்சிட்டான் எங்க இருக்கிறாங்க எங்க மறைஞ்சிருக்கிறாங்கன்னு, அவங்கள பார்த்து தற்காப்பு இல்லாம எல்லாம் குடிவெறியில இருக்கும் போது அவங்களால எதிர்க்க முடியாத போகும்போது தாவீது வெட்டு வெட்டு வெட்டுன்னு எல்லாரையும் வெட்டி போடுறாரு. வெட்டி போட்டது மாத்திரம் இல்ல, பாருங்க படிங்க அந்த வசனம், 17வது வசனம் படிங்க.
அவர்களை சாப்பிட்டு அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மீது ஏறி போன ஓடி போன 400 வாலிபர்களை தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கை பிடித்துக் கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான்.
அப்ப தொடர்ந்து படி.
அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றிலும் தாவீது திருப்பி கொண்டான்.
இதனால சொல்றோம், நம்ம மனம் திரும்பி வரும்போது நம்ம பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து இழந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார். என்ன என்கரேஜ்மெண்ட் இல்ல, எப்படி என்கரேஜ் பண்றாரு பாருங்க, ஒரு ஒரு விஷயத்திலயும் எவ்வளவு பெரிய என்கரேஜ்மெண்ட். கடைசியாக இந்த தாவீது வென்றதை பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அவங்க புடிச்சிட்டு போன கொள்ளை மாத்திரம் இல்ல, அவங்க மத்த ஊர்ல இருந்து கொள்ளை அடிச்சிட்டு வந்த எல்லாத்தையும் திருப்பி அவர் கொண்டு வர யோசிச்சு பாருங்க, எல்லா கொள்ளைகளும் அவருக்கு இப்ப வந்துருச்சு. அதனாலதான் அவங்க எல்லாம் அதை ஓட்டிட்டு வந்து இது தாவீதுடைய கொள்ளை, தாவீதுடைய கொள்ளை அப்படின்னு. இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, ஒரு பின்வாங்கி போன விசுவாசி புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவருடைய உறவில் தொடர்ந்து வாழ்ந்து இன்னமே ஆண்டவர் தான், இன்னமே என்னை விட்டு எடுபடாத பங்கு ஆண்டவர் தான், என் சந்தோஷம் இந்த உலக பொருளுக்குள்ள இல்ல, உலகத்துல தேடுறதுல இல்லன்னு உணர்ந்து என்னுடைய உன்னத சந்தோஷம் கர்த்தர் தான் அவன் மனசு மாறிடும் போது இன்னமே உலகத்துல என்ன செழிப்போ என்ன உயர்வோ என்ன இது வந்தாலும் அவனை அது பாதிக்காது, அவனை அது ஆண்டவர்கிட்ட தூரம் பிரிக்காது, அதுவே அவனுக்கு பொருளாக ஆபத்தா மாறாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தாவீதை எக்கச்சக்கமாக இழந்தது மாத்திரம் இல்லாம பயங்கர பணக்கார தாவீது ஆயிட்டா இருப்போம், பயங்கரமா அந்த ஊர்ல எல்லாம் கொள்ளடிச்சதுக்கெல்லாம் சொந்தக்காரர் பாருங்களேன், இஸ்ரவேல் கூட்டத்துக்கெல்லாம் விருந்து வைக்க எல்லாருக்கும் கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் கொள்ள. இப்போ இவ்வளவு நாள் 16 மாசம் ஊரெல்லாம் கொள்ளடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்தாரு, அதுல ஒரு கிஃப்டும் அனுப்பலையே, இப்ப அனுப்புறாரு. ரொம்ப ரிச் ஆயிட்டாரு தாவீது, எல்லாரும் எந்த அளவுக்கு ரொம்ப ரிச். ஏன் இந்த ரிச்னஸ் தாவீதுக்கு? இதுதானே இல்லன்னு போய் சாப்பாட்டு கூட இல்லாம போய் அலைஞ்சுக்கிட்டு இருந்த தாவீது ஏன் இவ்வளவு ஐஸ்வர்யம் இப்பயுனா இப்போ இவ்வளவு நாள் சாப்பாட்டு கூட அலையாம ஏன் அலைய வச்சாரு? அலைய வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷன் 50 நாள் பிழைப்பான் அதையே தேடி 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 போனதுனால தான். பாருங்க, எப்போ நம்ம மனம் திரும்பி என்னுடைய உன்னத சந்தோஷம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு, இனிமே அவரை விட்டு நாம் பிரிய மாட்டேன்னு அவர்கிட்ட நம்ம போகும்போது மற்ற உலக காரியங்கள் நம்மளை பாதிக்காது. ஐஸ்வர்யம் இருக்கோ இல்லையோ, குறைவிலையோ நிறைவிலையோ, நான் சந்தோஷமாக கர்த்தருடைய உறவில் வாழ்வேன்ற ஒரு நிலைக்கு நாம் வரும்போது மற்ற காரியங்கள் நமக்கு தடை வராது. பாருங்க, இது கிரேட் பிரின்சிபல், நம்ம புரிஞ்சுக்கணும். அநேக நேரங்களில் சில நேரங்களில் கஷ்டப்படுது, அதனால தான் இருக்கலாம். பாருங்களேன், அந்த காரியங்கள் நம்ம ஆத்மாவை அழிக்காது, அந்த காரியங்கள் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுல நடுவில் வராது. நம்மள பொருளாசையில நமக்கு ஒரு ஸ்னேர், ஒரு வலையாக, ஒரு கண்ணியாக அது மாறாது இன்னுமே. அதனால தான் பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக கடைசியாக மனம் திரும்புதல் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? ஒரு இரக்கமான மன்னிக்கிற தாராள மனசை நமக்கு கொடுக்கும். அதுதான் பாக்குறோம், 21வது வசனத்திலிருந்து பாக்குறோம். இதெல்லாம் கொள்ளடிச்சுக்கிட்டு வராங்க, கொள்ளடிச்சுட்டு வரும்போது 200 பேர் அங்க காத்திருக்கிறாங்க. எல்லாம் டயர்டாயி முடியலன்னு உட்காந்து அவங்க காத்திருக்கிறாங்க. தாவீது அங்க வர்றாரு, வரும்போது பாருங்க தாவீதும் டயர்டு தான் இல்லைங்களா, எவ்வளவு டயர்டு. இப்போ போர் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, 200 பேர் கிட்ட வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நீங்க வந்திருந்தா எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கும். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு முடியலன்னு முட்டாளுங்களேன்னு பேசல, என்ன பண்றாரு தெரியுமா? வந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா, நல்லா இருக்கிறீங்களா? சுகத்தை விசாரிக்கிறார். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அடி வாங்கி ரத்த இதெல்லாம் வாங்கிட்டு போர் செஞ்சுட்டு களைப்பா வந்த தாவீது அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறவங்கள பாருங்களேன் என்ன கேட்கிறாரு, அவர்கள் சுகத்தை விசாரித்தான். எந்த வசனம் அது? நடந்துக்கிற விதமே இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவாங்க, ரொம்ப இறங்குறவன், மற்றவர்கள் மேல இறங்குறவன். ஏன் கஷ்டம், எனக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் சுயநலம் பெருமை, நானே நைட்டெல்லாம் அப்படி பண்ணி இருக்கிறான், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், கத்தவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, எனக்குதான் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அப்படி இப்படி சுயநலம் பிடிச்சவன் இல்லை. தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் வெளிகாட்டிக்காம மத்தவங்களுடைய சுகத்தை விசாரிக்கிறமா, அவன்தாங்க இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இறக்கம் பெறுவான். ஆண்டவருடைய இறக்கம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய இறக்கத்துக்கு நான் கடன்பட்டிருக்கிற, தெய்வீக கிருபைக்கு நான் கடன்பட்டிருக்கிறேன்னு உணர்றவன் வந்து மத்தவங்க கிட்ட அந்த இறக்கம், அவங்க தகுதி இல்லைன்னா கூட நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, என்ன சுகம் அவங்க கிட்ட விசாரிக்கிறது, தகுதி இல்லைன்னா கூட அவங்க கிட்ட போய் சுகத்தை விசாரிக்கிறான். அதுல பாக்குறோம் தாவீதுடைய மனசை. அப்புறம் கூட வந்தவங்க அப்படி இல்லை, கூட வந்தவங்க என்ன மனம் திரும்பலையே, அங்கிருந்த பேலியா புத்திரர்னு சொல்லப்படுது, தாவீது கூட இருந்திருக்கான். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்ககிட்ட சுகத்தை வேற விசாரிக்கிறீங்களா, நீங்க இவங்க எல்லாருமே வராததுனால இவங்களுக்கு நம்ம கொள்ள அடிச்சு இவ்வளவு கொள்ள அடிச்சிருக்கோம், ரிச் ஸ்பாயில், ரொம்ப கொள்ள, பெரிய லாட்ரி, எவ்வளவு கொள்ள அடிச்சிருக்கோம்ல, 1 ரூபாய் இவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை வண்டி கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கொள்ள அடிச்சுட்டு வந்தோம், கூட்டு போங்க அப்படின்றாங்க எல்லாருமே. அப்ப இதுக்கு தாவீது பாருங்களேன், அந்த மாதிரி கொடுமையா அவங்க சொல்றாங்க, ஏன் கொண்ட பிள்ளைகளை கூட்டு போய் எங்க சாப்பாடு போடுறது, வேற பிள்ளைகளை கொண்டு நீங்க வராததுனால் நான் கொடுக்க மாட்டேன். தாவீதுடைய இறக்க மனசு, மன்னிக்கிற மனசு, தாராள மனசு நம்ம இங்க பாக்குறோம். அவங்களுக்கு என்ன சொல்றாரு, அந்த சுயநலம் பிடிச்சவங்களுக்கு, அப்பா இந்த வெற்றி நமக்கு வந்தது நம்முடைய சாமர்த்தியம் அல்ல. பாருங்களேன் தான் அவர் சொல்றது 23ல, என் சகோதரரே இதை நீங்க செய்யக்கூடாது. ஏன், இது யார் கொடுத்த வெற்றி? கர்த்தர் நமக்கு கொடுத்த வெற்றி, இது நம்ம சம்பாரிச்சது இல்லை, நாங்கள் மனம் திரும்பின மனுஷன். எவ்வளோ நைட்டிலேருந்து இன்னொரு நைட்டு வரைக்கும் போர் செய்து அவ்வளோ முயற்சி செய்து, இது என்னுடைய வெற்றி அல்ல, தேவன் எனக்கு பலர் கொடுத்து தேவன் என் மூலமாக செய்த வெற்றி, கர்த்தருக்கு மகிமை செய்யறது. இது நம்மளுடைய வெற்றி அல்லப்பா, இது நம்மளது இல்லை, கர்த்தர் நமக்கு கொடுத்த வெற்றி. ரெண்டாவது, ஆண்டவர் நம்ம காத்ததுனால தான் நம்ம, இல்லைன்னா நம்ம பொழைச்சி வந்திருக்க முடியுமா? ஆண்டவர் நம்மளை காத்தார், அதனால இதை வந்து தாராளமாக எல்லோருக்கும் கொடுக்கணும். பாருங்களேன், ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு உறவு உள்ள மனுஷன் தான் இப்படி பேச முடியும். பாருங்களேன், இப்படிலாம் சாதாரணமாக பேச முடியாது. இப்படிலாம் பேச்சு வருது ஒருத்தருக்குன்னா, சில பேருக்கு பேச்சு ரொம்ப மோசமாக வருதுன்னா என்ன காரணம்? சுயநலம், என்ன எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னா ஆண்டவரோடு உறவு இல்லாதனால தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களையும் வீட்டில் பேசிக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிறது சரியாம இல்லாதக்கிறதுக்கு காரணம், வீடேர் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் உறவு நமக்கு ஆண்டவர்கிட்ட சரியில்லைங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி ஆச்சுன்னா நான் யோசிப்பேன், நானும் ஏதாவது பேசிப்பேன்னா நான் யோசிப்பேன், இந்த அஞ்சு காரியத்தை தான் யோசிப்பேன். தேவனே, சம்திங் இஸ் ராங், ப்ராப்ளம் அப்படின்னு நான் யோசிச்சு அதை சரி பண்ணிக்க பார்ப்பேன். தேவனோடு உறவு இருக்கும் போது, ஆண்டவருடைய தயவை உணரும் போது, இறக்கமுள்ள மனுஷனாக அவர் மாறுறார். இது மாத்திரம் இல்லை, அதை வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு கட்டளையாக அவர் பண்ணிடுறார். ஆகவே அது மாத்திரம் இல்லை, அவருடைய தாராள குணத்தை எங்க கூட பார்க்கிறோம், 28, 26, 27 எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த யூதா தலைவர்களுக்கும் தான் தலைமறைவா ஓடிக்கிட்டு அங்க இங்க அலமோத நேரத்தில் தனக்கு உதவி செஞ்ச எல்லா நகரங்களுக்கும் பெரிய கிஃப்ட் அனுப்புறார். எல்லாருக்கும், பெத்தேல்ல தொடங்கி ஹெப்ரோனு, ஜத்திர், ராமோத்து, எல்லாருக்கும் கிஃப்ட், எத்தனை ஊர்கள் போட்டிருக்கு பாருங்களேன், கிஃப்ட் அனுப்புறார். சொல்லவா, இவரு அவர் தாராள மனுஷன் நினைச்சு அவர் அனுப்பிச்சாரு, ஆனா இதுதான் ஒரு ராஜா வாங்கறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இனிமே இதுக்கு முன்னாடி இல்லை, பார்த்தா எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா அதை நினைச்சு இவர் அனுப்பல, தேவன் இவர் இதயத்தை மாத்தினதுனால அந்த தாராள குணத்துல இவர் அனுப்பினார், அந்த இறக்க குணத்துல இவர் அனுப்பிச்சு விட்டார். பாருங்களேன், தனக்குன்னு வச்சுக்காம எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்லி, எவ்வளவு பிளஸ்ட். அது அதிசயமாக இந்த இது முடியுது. பாருங்களேன், தேவனோடு ஒரு உறவு இருக்கும்போது என்ன அதிசயமா மனுஷன் மாறி போறான். அஞ்சு ஆசீர்வாதங்கள், மனம் திரும்புதல் ஆசீர்வாதங்கள். என்ன அது? முதலாவது, ஜபம் கேட்கப்படும். யோசிச்சு பாருங்க, நம்ம இட்ஸ் அ பர்சனல் திங். மனம் திரும்புதல் வந்து நான் உங்களை செய்ய வைக்க முடியாது. உங்களுடைய சூழ்நிலை நிலைமை, நீங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை அதை உணர்ந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தான் நம்மளை செஞ்சுக்க முடியும். மனம் திரும்பி வாழ்ற வாழ்க்கை, ஒன்று நம்ம கெட்டு போகிறோம், இல்லை நம்ம மனம் திரும்புகிறோம். மனம் திரும்புது, ஜீவனுக்கு ஏற்ற மனம் திரும்புதல் வேதம் சொல்லுது. ரிப்பன்டன்ஸ் அண்ட் டு லைஃப். ஜீவன் வேணுமா? ஆண்டவருடைய உறவில் வாழ்வது, ஆண்டவர் அறிந்து வாழ்றது தான் நித்திய ஜீவனே. அந்த ஜீவனுக்கு ஏற்ற மனம் திரும்புதல், அதுதான் நமக்கு ஜீவன். அந்த மனம் திரும்புதல் நமக்கு நடக்குது, இல்லைன்னா நாளுக்கு நாள் கெட்டுதான் நம்ம போயிட்டு இருக்கோம். வி ரிப்பென்ட் ஆர் வி பெரிஷ், அதான் வேதம் சொல்லுது. அந்த மனம் திரும்புதல் ஏற்படும் போது உண்மையான ஜீவன் நமக்கு, நம்ம ஜபங்கள் கேட்கப்படுது, நம்முடைய துக்கம் கஷ்டம் சந்தோஷமாக மாறுது. பராமரிப்பில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் நம்மளை வெற்றி எல்லைக்கு கொண்டு போய் சேர்க்குது. மனம் திரும்புது, பாவ நிலையில் நாம் வாழ்ந்து இழந்த காரியங்கள், நாட்கள், வருஷங்களை மீண்டுமாக நமக்கு கொண்டு வருது. மனம் திரும்புதல் இறக்கமுள்ள, தயவுள்ள, மன்னிக்கிற குணத்தை, இருதயத்தை நமக்கு கொடுக்குது. சாந்தமுள்ள இருதயம் உள்ளவர்களா நம்மளை மாத்து. இந்த அஞ்சு ஆசீர்வாதங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள். 2020 ஹாப்பி நியூ இயர்னு சொல்றதுனால நமக்கு ஹாப்பி நியூ இயர் மாறிட முடியாது. 2020 ஒரு ஹாப்பி நியூ இயர், ஜபங்கள்லாம் கேட்கப்படும், நம்ம துக்கங்கள்லாம் சந்தோஷமாக மாறும், நமக்கு எல்லாம் வெற்றியா நடக்கணும், நடக்கிற காரியங்கள்லாம் வெற்றிக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும், வேலையில வெற்றி, எல்லாத்துலயும் வெற்றி நமக்கு வரணும். நம்ம இழந்த காரியங்கள் வருஷத்துல, இது வரைக்கும் இழந்து இது வரைக்கும் நடக்காத காரியங்கள்லாம் 2020 நமக்கு நடக்கணும். இறக்கமும் தயவுள்ள மனசோடு எல்லாரோடு நம்ம நடந்துக்கணும், ஒரு நல்ல நற்குணத்தோடு நடந்துக்கணும். எல்லாருக்கிட்டையும் வாழ்த்துறது, எல்லாருக்கிட்டையும் அப்படி இருந்துக்கணும்னா மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். பாருங்களேன், இது அந்த மனம் திரும்புதல் தான் அவர் அங்கே கொண்டு போச்சுன்னு பார்க்குறோம். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லி முடிக்கிறேன். இதில் ஒரு ஒரு தாவீது ஒரு டைப், இயேசு கிறிஸ்துக்கு டைப். எப்போல்லாம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி அவர் வாழ்ந்தாரோ, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு டைப். அவருடைய கொள்ளை ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கொள்ளை அடிச்சுட்டு வந்தவர், ராஜாவே அவரை மாதிரி கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டார் தாவீது. அவர் வந்து வெறும் நம்ம இழந்ததை கொள்ளை, தாங்கள் இழந்ததை கொள்ளை அடிக்காம அதை விட அதிகமாக கொள்ளை அடிச்சுட்டு வந்தார் இல்லைங்களா. எவ்வளோ ரிச்சா கொள்ளை அடிச்சுட்டு வந்தார். அதான் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவும் அவருடைய பணியும். நமக்கு வேதம் என்ன சொல்லுது, த ஸ்பாயில் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சத்ருவ கிட்ட போர் செய்து நம்ம ஆதாமின் மூலமா சத்ரு வந்து நம்மளை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். ஆதாமில் நம்ம எல்லாத்தையும் இழந்து போனோம் இல்லைங்களா. தேவன் கோபாக்கினைய வாங்கிட்டோம், பாவத்தின் தண்டனையை வாங்கிட்டோம், கடவுளுக்கு சத்ருகளா மாறிட்டோம். அதெல்லாம் நடந்துருச்சு ஆதாமின் மூலமா. இயேசு கிறிஸ்து தான் அதெல்லாம் நமக்காக கேப்டனாக போய் அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்தார். அவர் மீட்டு கொண்டு வந்தது போன வாரம் நாங்கள் படித்தோம் ஒரு மென்ஸ் மீட்டிங்ல. இயேசு கிறிஸ்து வந்து நம்ம இழந்ததை மாத்திரம் கொண்டு வராம அதுக்கு அதிகமான காரியங்களை கொள்ளடிச்சிட்டு வந்தார். என்ன தெரியுமா, அதுல ஒரே ஒரு விஷயம், நீதிமான் ஆக்குதல். ஆதாம் வந்து ஆண்டவருக்கு முன்பதாக ரைச்சஸ தான் இருந்தான், ஆனா உடுற நிலைமையில இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி மாத்திட்டார்னா, இன்னுமே தேவனுக்கு முன்பதாக நம்ம அடிக்கடி யோசிக்கிறது என்னன்னா, தேவனுக்கு முன்பதாக வந்து நம்ம பாவம் இல்லாமல் இருப்போம், நீதிமானா. ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது ஒரு குற்றம் தெரியாது, அப்படித்தான் நம்மளை நீதிமானா ஆண்டவர் நிக்க வச்சிருக்காரு. ஆனா அதுல ஒரு பெரிய ஷாக்கிங் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆண்டவர் நம்மளை இன்னுமே இயேசுக்குள்ள பார்க்கறது வந்து நம்ம எல்லா நியாயப்பிரமாணத்தையும் பரிபூர்ண விதத்தில் நிறைவேற்றின மனிதர்களாக பார்க்கிறார். எல்லா நியாயப்பிரமாணத்தையும் பர்ஃபெக்டா கீழ்படிஞ்சு ஒரு குறையும் இல்லாம நீதினா நீதி பொங்கி வருகிற நீதி உள்ளவர்கள் போல நம்மளை பார்க்கிறோம். எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சவன். அது நிறைவேற்றி முடிச்சதுனால இன்னமே நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக, நம்ம நீதி எல்லாத்தையும் நீதி நிறைவேற்றி முடிச்சுட்டு வந்தாச்சுன்றதுனால தான் நம்ம பரலோகத்தை அவர் கொடுத்தே ஆகணும்ன்ற அளவுக்கு நீதிமான் ஆக்கிட்டார். இன்னும் ஆண்டவர் அநீதி உள்ளவரா மாறிடுவார் நம்ம கொடுக்கலன்னா. இப்படிதான் நீதிமான் ஆக்குதல் ஆசிடுவார். சோர் ஆயிடுச்சு, அதை நினைச்சு நினைச்சு நினைக்க நைட் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தூங்கினேன். வாட் அ ஸ்டாண்டிங் இஸ் மைண்ட். ஆண்டவருக்கு முன்பதாக நான் நீதிமானான் நிக்கிறேன். இதை நினைச்சு தான் மார்ட்டின் லூத்தர் போப்பா இருந்தார். இதை நினைச்சு தான் உலகத்தையே போய் மாத்திட்டார். ஒரு ரெஃபர்மேஷனுடைய பெரிய சத்தியம் என்ன, விசுவாசத்தினால் நீதிமானாக்குதல். இயேசு நமக்கு வாங்கி கொடுத்த ஒரு இது. அது ஒரு டைப்பாக தாவீதை பார்க்குறோம். ஜாம் பண்ண எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த பாடங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயமான விதங்களில் எங்களுக்கு இந்த வரலாறுல புதிய பாடல போட்டிருக்கிற சத்தியங்களை ஒரு ஒரு மாதிரியாக, ஒரு எக்ஸாம்பிளாக, உதாரணமாக, வரலாறாக எடுத்து எங்களுக்கு காட்டுகிறீர் ஆண்டவர். வேதம் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொட்ட ஆண்டவர் வந்திருக்கிறார். திரும்பி வாங்க, திரும்பி வாங்கன்னா எங்க இருதயம் திரும்பிருந்ததில்ல ஆண்டவரே. எது திருப்தி செய்யாதோ, எது எங்களை வீணாக்குமோ, எது எங்கள் நாட்கள் ஆயுச வீணாக்கி திருப்தி செய்யாததும் அப்பம் இல்லாததுக்காகவும் என்னுடைய முயற்சியும் காலத்தையும் செலவு செய்கிற இதயம், அடமாதிரத்தான் தேடி போற இதயம் எங்களுக்கு வந்திருக்கப்பா. அப்பா இதுல எல்லாம் வச்சு எங்களை ஏவுறீர், எங்களை அழைக்கிறீர், என்னிடத்தில் வா அப்பா வீட்டுக்கு வா, அப்பா வீட்டுக்கு வா. எவ்வளவு பெரிய விருந்து உனக்கு இருக்கு, ஏன் இப்படி வாழ்றேன்னு அழைக்கிறேன். இந்த அப்பாவின் சத்தத்தை கேட்டு நாங்கள் எல்லோரும் திருந்த ஒரு புதிய ஆண்டை நாங்கள் காண போகிறோம். இந்த ஆண்டே விசேஷமா மாறக்கூடியது ஆண்டவரே. பெரிய காரியங்கள் இல்லை, எங்க இருதயம் மாறினா எல்லாம் மாறும் ஆண்டவரே. எங்க இருதயம் பக்கத்தில் வந்து உம்மோடு ஒரு சரியான உறவில் தான் இன்னமே வாழப்போறேன்னு ஒரு உறுதி வரும்போது எல்லாமே மாறும். அதை உணர்ந்தவர்களாக இந்த ஆண்டு ஆரம்பிக்க உதவி செய்யும். இந்த செய்தியின் மூலமா எங்களோடு பேச இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோட போட்டுக்கலாம்.